சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 11, 2022. தலைப்பு, பொருள், கோல்டன் உரை, எபிரேயர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நீதிமொழிகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்தது. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஞானத்தை கண்டடைக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்தது. சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இராஜாக்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கேயிருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிரான உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோக்கிறது, என் தலை நோக்கிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியான மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசியும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தது. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் கூப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்தது. அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் கூப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்தது. தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்து கொண்டு வெளியே போனாள். மத்தேயு. இயேசு வந்தது திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தது. இது வனாந்தரமான இடம், நேரமுமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். லூக்கா. அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்தது. லூக்கா. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐசுவரியவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களெல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்தெடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன்வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். சங்கீதம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்தது தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பிலிப்பியர். தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீட்டு திஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கேள்வி: பொருள் என்றால் என்ன? பதில்: பொருள் என்பது நித்தியமானது மற்றும் முரண்பாடு மற்றும் சிதைவுக்கு தகுதியற்றது. எபிரேய மொழியில் வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதால் உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை சாராம்சமானவை, நம்பிக்கைக்குரியவைகளின் பொருள், காணப்படாதவைகளின் ஆதாரம், மனம், ஆன்மா அல்லது கடவுள் என்பதற்கு இணையான ஆவி மட்டுமே உண்மையான பொருள். தனிப்பட்ட மனிதன் உட்பட ஆன்மீக பிரபஞ்சம் ஆவியின் தெய்வீக பொருளை பிரதிபலிக்கும் ஒரு கூட்டு யோசனையாகும். ஆன்மா கடவுள் அனைத்தையும் தன்னிலும் படைத்துள்ளார். ஆவி ஒருபோதும் பொருளை உருவாக்கவில்லை. ஆவி மட்டுமே பொருள், கண்ணுக்கு தெரியாத மற்றும் பிரிக்க முடியாத எல்லையற்ற கடவுள். ஆன்மீக மற்றும் நித்தியமான விஷயங்கள் கணிசமானவை, பொருள் மற்றும் தற்காலிக விஷயங்கள் ஆதாரமற்றவை. மனதின் உண்மை அது எப்படி இருக்கிறது என்று தோன்றுகிறது, ஆனால் அது எப்படி இருக்கிறது என்பதை உறுதியாக காட்டுகிறது. தெய்வீக விஞ்ஞானம் இயற்பியல் கோட்பாடுகளுக்கு மேலாக உயர்ந்து விஷயத்தை விளக்குகிறது, விஷயங்களை எண்ணங்களாக தீர்க்கிறது மற்றும் பொருள் உணர்வின் பொருள்களை ஆன்மீக கருத்துகளுடன் மாற்றுகிறது. தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் விஷயத்தை விளக்குகிறது. தெய்வீக அறிவியலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே பொருள் மற்றும் உணர்வு ஆவி மட்டுமே. பொருள் புலன்கள் இதை எதிர்க்கின்றன, ஆனால் பொருள் உணர்வுகள் இல்லை. ஏனெனில் பொருளுக்கு மனம் இல்லை, ஆவியில் எந்த பொருளும் இல்லை, சத்தியத்தில் பிழை இல்லை, நன்மையில் தீமை இல்லை. இது ஒரு தவறான அனுமானம். உண்மையான பொருள், பொருள் உள்ளது என்ற கருத்து ஆவிக்கு எதிரானது. ஆவி கடவுள் எல்லையற்றது, அனைத்தும் ஆன்மாவுக்கு எதிர் இருக்க முடியாதது. பாவம், நோய், மரணம் என்று நாம் கூறும் அனைத்தும் மரண நம்பிக்கை. பொருள் பிழை என்று வரையறுக்கிறோம், ஏனென்றால் அது உயிர், பொருள் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு எதிரானது. ஆவியானது கணிசமானதாகவும் நித்தியமாகவும் இருந்தால் பொருள் அதன் மரணத்தன்மையுடன் கணிசமானதாக இருக்க முடியாது. எது நமக்கு பொருளாக இருக்க வேண்டும்? தவறிழைக்கிற, மாறி, இறக்கும், மாறக்கூடிய மற்றும் அழியும், அல்லது தவறாத, மாறாத மற்றும் அழியாத. ஒரு புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் விசுவாசத்தை, மனதின் தரத்தை, நம்பிக்கைக்குரிய விஷயங்களின் பொருள் என்று தெளிவாக விவரிக்கிறார். நம்பிக்கை அது வெறும் நம்பிக்கையாக இருந்தால் ஒன்றும் ஒன்றுக்கும் இடையில் ஊசலாடும் ஊசல் போல எந்த நிலைப்பாடும் இல்லை. விசுவாசம் ஆன்மீக புரிதலுக்கு முன்னேறியது, ஆவியிலிருந்து பெறப்பட்ட ஆதாரம். இது எல்லா வகையான பாவங்களையும் கண்டித்து கடவுளின் கூற்றுக்களை நிறுவுகிறது. மனிதனுடனான கடவுளின் விஞ்ஞான உறவில் இயேசு ரொட்டிகள் மற்றும் மீன்களை கொண்டு காண்பித்தது போல, ஒருவன் எதை ஆசீர்வதிக்கிறானோ அது அனைவரையும் ஆசீர்வதிக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். ஆவி விஷயம் இல்லை, விநியோகத்தின் ஆதாரம். கடவுள் நோயை அனுப்புகிறாரா? தாய்க்கு அவளுடைய குழந்தையை சில வருடங்கள் கொடுத்துவிட்டு மரணத்தால் அதை எடுத்து செல்கிறாரா? கடவுள் ஏற்கனவே படைத்ததை புதிதாக உருவாக்குகிறாரா? அவருடைய வேலை முடிந்தது. கடவுளுக்கு ஒன்றும் புதிதல்ல, அது நல்லது என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. ஆன்மீக உருவமும் கடவுளின் சாயலும் மனிதனுக்கு பிறப்பு அல்லது இறப்பு இருக்க முடியுமா? கடவுள் நோயையும் மரணத்தையும் அனுப்புவதற்கு பதிலாக அவர் அவற்றை அழித்து அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். எல்லாம் வல்லம் மற்றும் எல்லையற்ற மனம் அனைத்தையும் உருவாக்கியது மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்த மனம் தவறுகளை செய்யாது, பின்னர் அவற்றை திருத்தாது. கடவுள் மனிதனை பாவம் செய்யவோ, நோய்வாய்ப்படவோ, இறக்கவோ செய்வதில்லை. மனிதன் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றுக்கு தகுதியற்றவன். பிரபஞ்சம் தெய்வீக பொருள் அல்லது மனதை பிரதிபலிக்கிறது மற்றும் வெளிப்படுத்துகிறது. எனவே கடவுள் ஆன்மீக பிரபஞ்சத்திலும் ஆன்மீக மனிதனிலும் மட்டுமே காணப்படுகிறார். சூரியன் அதிலிருந்து வெளியேறும் ஒளியின் கதிர்களில் காணப்படுகிறது. வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஆம், கடவுளின் பண்புகளையும் சக்தியையும் வெளிப்படுத்தும் கண்ணாடியின் மீது மனித உருவம் எறியப்பட்டாலும் கண்ணாடியின் முன் உள்ள நபரின் நிறம், வடிவம் மற்றும் செயலை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தும் கடவுள் வெளிப்படுத்தப்படுகிறார். பிரதிபலிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். தன்னை பொறுத்தவரை மரணம் மற்றும் பொருள் மனிதன் ஒரு பொருளாக தோன்றுகிறான். ஆனால் அவனது பொருளின் உணர்வு பிழையை உள்ளடக்கியது, எனவே பொருள் தற்காலிகமானது. மறுபுறம் அழியாத ஆன்மீக மனிதன் உண்மையில் கணிசமானவர், மேலும் மனிதர்கள் எதிர்பார்க்கும் நித்திய பொருளை அல்லது ஆவியை பிரதிபலிக்கிறார். அவர் தெய்வீகத்தை பிரதிபலிக்கிறார். இது ஒரே உண்மையான மற்றும் நித்தியமான நிறுவனமாகும். இந்த பிரதிபலிப்பு மரண உணர்வு ஆழ்நிலை போல் தெரிகிறது, ஏனெனில் ஆன்மீக மனிதனின் கணிசமான தன்மை மரண பார்வைக்கு அப்பாற்பட்டது மற்றும் தெய்வீக அறிவியலின் மூலம் மட்டுமே வெளிப்படுகிறது. கடவுள் பொருள் மற்றும் மனிதன் தெய்வீக உருவம் மற்றும் சாயலை போல மனிதன் விரும்ப வேண்டும், உண்மையில் நன்மையின் பொருளை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். ஆவியின் பொருள் பொருள் அல்ல, மனிதனுக்கு வேறு பொருள் அல்லது மனம் உள்ளது என்ற நம்பிக்கை ஆன்மீகமானது அல்ல. உனக்கு ஒரு கடவுள் ஒரே மனம் என்ற முதல் கட்டளையை மீறுகிறது. மரணம் நிறைந்த மனிதன் தனக்குத்தானே ஜட பொருளாக தோன்றுகிறான். அதே சமயம் மனிதன் உருவம், யோசனை, மாயை, பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை பொருள் உணர்வின் தவறான சாட்சியத்திலிருந்து எழுகின்றன. இது எல்லையற்ற ஆவியின் குவிய தூரத்திற்கு வெளியே கூறப்படும் நிலைப்பாட்டில் இருந்து எழுகிறது. மனம் மற்றும் பொருளின் தலைகீழான படத்தை எல்லாம் தலைகீழாக மாற்றுகிறது. கண்ணாடியில் உங்களை பற்றிய பிரதிபலிப்பு தோன்றுவது போல ஆன்மீக ரீதியில் நீங்கள் கடவுளின் பிரதிபலிப்பாக இருக்கிறீர்கள். தெய்வத்தை உருவாக்கும் பொருள், உயிர், புத்திசாலித்தனம், உண்மை மற்றும் அன்பு ஆகியவை அவரது படைப்பில் பிரதிபலிக்கின்றன. உடல் உணர்வுகளின் பொய்யான சாட்சியத்தை விஞ்ஞானத்தின் உண்மைகளுக்கு அடிபணிய வைக்கும் போது இந்த உண்மையான தோற்றம் மற்றும் பிரதிபலிப்பு எல்லா இடங்களிலும் நாம் காண்போம். தெய்வீக அன்பு எப்பொழுதும் சந்தித்தது மற்றும் இப்போதும் ஒவ்வொரு மனித தேவைகளையும் பூர்த்தி செய்யும். மனிதகுலம் மற்றும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை இயேசு வெளிப்படுத்தினார் என்று கற்பனை செய்வது நல்லது அல்ல. தெய்வீக அன்பு என் மீட்பன், நான் விரும்பவில்லை. நிச்சயமாக நன்மையும் கருணையும் என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். நான் என்றென்றும் அன்பு, வீட்டில் உணர்வு வசிப்பேன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டெக்கர் எட்டின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.